Hallelujah, 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 hallelujah. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5-17 முடியும். இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய்பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இந்த இறை பிரசனத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிரசனத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரால் காக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு. நிறைய பேர் அதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இன்றைக்கி கூட துபாயிலேருந்து ஒரு சகோதரர் பேசி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நான் கூட யோசிப்பேன் ஃபாதர், ஃபாதருடைய டாக் ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால் சில நேரத்தில் மனசு அப்படிலாம் யோசித்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் அந்த பலிபூசையை பார்க்குற போது, அவ்வளோ நேரம் நான் கொடுத்து பார்க்குற போது, அதில் இப்போது ஒரு ஒரு ஒன்றிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன் என்று சாட்சியம் பகிர்ந்தார். இன்றைக்கு நிறைய பேர் இதே மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய வீடுகளில் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து மகிழ்ந்திருக்கிற மாட்சியை நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் மாட்சி. விண்ணகத்தில் என்ன இருக்கும், இது தான் இருக்கும். விண்ணகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து திருச்சபைகளில் நம்ம செய்கிறோம். குடும்பம்ங்கிறது குட்டி திருச்சபை. அங்கே எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்தோம்னா அது ஒரு மாட்சி. ஸோ இந்த ஒன்றுபட்டு வரக்கூடிய அந்த மகிமைக்குள்ளே இன்றைக்கி இளைஞர்கள் இருக்கிறார்களா என்கிற சிந்தனை கருப்பொருளை வைத்து நம்ம சிந்திக்கிறோம். இளைஞர்கள் பல இடத்துல வந்து டார்கெட்டட் பீப்புள், அவங்க தான் வீடுகள்லேயும் அப்படி தான். ஏன்னா ஒரு குழந்தை பருவம், அப்போ அம்மா அம்மா சொல்கிறதெல்லாம் பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு விடலை பருவம்னுவாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் இளையோர் பருவத்துக்கும் குழந்தை பருவத்துக்கும் நடுவில் ஒரு பருவம் இருக்கும். அந்த பருவத்துக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேஜ் வந்து அப்படியே வளரும். அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த வாலிப பருவம், இளையோர் பருவம். ஸோ அந்த இளையோர் பருவத்துக்குள்ளே போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அவங்க வந்து டிசிஷனை கூட சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க, அவங்களே டிசிஷன் எடுப்பாங்க, அவங்களே செயல்பட்டு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முயற்சிக்கிற அந்த தைரியம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால தான் இளையோர்களை வந்து நம்ம நல்ல வீரமிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாலிப பிள்ளைகள் எப்போதுமே வீரமாக இருப்பாங்க. சில வீடுகளில் நம்ம வீரமாக இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. இப்போ பிள்ளைங்க அந்த இளைஞர் வந்து ஒரு இளைஞனாக இல்லை, ஒரு இளம்பெண் இளம்பெண்ணாக இல்லை அப்படின்னா அப்பா அம்மா கொஞ்சம் கவலைப்படுவாங்க. என்ன ஃபாதர் இப்படியே இருக்கிறான், ஃபாதர் ஏன் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே வரான் அப்படின்வாங்க. அப்போனா பிள்ளைங்கன்னா ஒரு வாலிப வயசில் எப்படி இருக்கணும். ஆகவே பாருங்கள், இந்த இளையோர் பருவங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பருவம். இந்த பருவத்தை குறித்து இப்போ பைபிளில் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. பாருங்கள், திருப்பாடல் 25 சொல்லப்பட்டிருக்கு, என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும், உமது பேரன்பு கேட்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுக்கு ஐஸ் வைக்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், அவர் ஐஸ் வைக்கிறது மன்னிக்க கேட்குறதெல்லாம் விட்டுடுவோம். என் இளமை பருவத்தின் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது என்ன காலம் அப்படின்னா, ஒரு நான் சொன்னது போல் ஒரு முத்தாய்ப்பான ஒரு காலம், அது ஒரு சிறப்பான காலம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா பாவத்தினுடைய பெருக்கத்தின்கான காலம், பாவத்தில் விழக்கூடிய சறுக்கக்கூடிய காலம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். வீட்டில் அப்பா அம்மா வந்து பிள்ளைகள் மீது அக்கறையாக இருப்பாங்க, அதாவது வாலிப பிள்ளைகள் மீது இன்னும் அக்கறையாக இருப்பாங்க. டே அப்பா போகாதரா, டே அப்பா எங்கடா போகிற, டே எங்கே போகிற அப்படின்னு அம்மா உடனே எங்கேயுமே செக் பாயிண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அப்பா அப்படியே பார்த்துட்டு, நிறையா வீட்டில் அப்பா வந்து அம்மாவை தட்டி விட்டுட்டு அப்பா உட்காந்துருவாங்க, அப்படி தான் நடக்கும். நிறையா வீட்டில் அப்பா பேச மாட்டாங்க, அப்பா வந்து அப்படியே கண்ணை காட்டுவார், எங்கே கிளம்புறான் எங்கே கிளம்புறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை லைட்டாக குத்தி விட்டுட்டு போயிடுவார். அம்மா தான் டாய் எங்கடா போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பருவத்தை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பருவம் ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அது அதனால தான் நம்ம மீது ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க எல்லாருமே. நாம் என்ன செய்கிறோம், அந்த பருவத்தில் தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம், என்னை எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை எல்லோரும் வந்து அப்படி நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த இளமை பருவத்தை குறித்து இளையோர்கள் புரிஞ்சு கொள்ளணும். இளையோர்கள் ஒரு கட்டம் வரும், நீங்கள் அந்த இளையோர் பருவத்தை தாண்டி நீங்கள் வந்து குடும்ப பருவத்துக்குள்ளே போயிடுவீங்க, அப்போது இந்த இளையோர் பருவம் வராது. ஆனால் இளையோர் பருவத்தில் நடந்த காரியங்கள், நீங்கள் தப்பி விழுந்த காரியம், அதனால் விளைந்த காயம் எல்லாம் பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற போது உங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோல், அவங்க தான் ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் உரிமையாளர். ஆனால் நீ வாலிப பிள்ளையாக மாறிட்ட பிற்பாடு நீங்கள் தான் டைரக்ட் உரிமையாளர். ஏன்னா நீ அறிவு தெளிவுக்கு வந்துடுற, நீ உன்னுடைய அறிவு தெளிவுக்கு வந்த பிற்பாடு நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உன்னுடைய சுயத்தில் நீ முடிவெடுக்கிற போது நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நீ பொறுப்பாளியாக மாறுற. அதனால தான் பாருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் அதை முதன்மை வார்த்தையாக வைக்கிற, என் இளமை பருவத்தின் பாவங்களை, வாழ்நாளில் செஞ்ச பாவம்னு கூட சொல்லலை, இளமை பருவத்தில் செய்த பாவம். சபை உரையாளர் நூலில் 12:1 சொல்லுது, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாது. பார்த்தீங்களா, ஏன் இந்த பஞ்ச், ஏன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன், வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. நிறைய பேர் கடந்து போனவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த வாலிப பிராயத்தில் செய்த பாவங்களை நினச்சி வேதனைப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த பாவங்கள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அது ரொம்ப கொட்டி கிடக்கும். என்னடா ஃபாதர் வாலிபர்கள்னு சொன்ன உடனே உடனே பாவம் பாவம்னு பேசுகிறாரு. ஒரு பையன் வந்து கேட்டான், கோயிலுக்குள்ளே வர்றதுக்கே பிடிக்கல ஃபாதர், கோயிலுக்குள்ளே வர்றதுக்கே பிடிக்கல. ஏன்ப்பா என்னப்பாச்சு கோயிலுக்குள்ளே வர்றது, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. எங்கே போனாலும் கோயிலுக்குள்ளே போனால் அந்த சாமியாருங்க எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம், இதை பற்றி தான் பேசுகிறீங்க, அதனால் என்ன நம்ம என்ன அப்படி என்ன பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணும். சரிப்பா அப்படி நான் கேட்டேன், தம்பி வேறு எங்கேயாவது பாவத்தை பற்றி பேசுனாங்கன்னா சொல்லுப்பா, நான் அங்கே போய் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. அவனுக்கு புரியல, சொன்னேன் இப்போ நீ நகை கடைக்கு போகிறேன், ஜாய் ஆலுகாஸ் நகை கடைக்கு போய் நகை வாங்க போகிறீங்க, அங்கே ஓனர் நிற்பார், வாசப்படியில் இருப்பாங்க. அந்த ஓனர் வந்து எப்போதும் சைடில் பெரிய பெஞ்சு போட்டு உட்காந்துருப்பாங்க கேஷ் வாங்குறதுக்கு. அவங்க உள்ளே போனோனையும் வாங்க, பாவம் பண்ணவங்கள்லாம் வெளியில் போங்க சொல்லுவாங்களா? துணி எடுக்க போகிறீங்களே அப்படி சொல்லுவாங்களா? சாப்பிட போகிறீங்களே அப்படி சொல்லுவாங்களா? உலகத்தில் நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை பாவம் செய்தவங்க பாவத்தை குறித்த பேச்சோ பாவத்தை குறித்த சிந்தனையோ உனக்கு சொல்லப்படாது, ஆண்டவருடைய இல்லத்தில் மட்டும்தான் உனக்கு பேசப்படும். அங்கேயும் நீ பாவத்தை குறித்து கேட்க விரும்பலைன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கான தலைமை கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பாவம் அப்படிங்கிறது என்னென்னா ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து வைக்கிற காரியம். இந்த இளைய பிராயத்தில் தான் நம்ம வந்து பிரிந்து போகிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேதுரு ராயப்பர் வந்து அவருடைய கடிதத்தில் எழுதும்போது மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். 5:1-5:8 அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்க போல தேடித் தெரிகிறது. பார்த்தீங்களா? அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்போ நம்ம வாலிப பிள்ளைகளை குறித்து இப்படி பேசுகிற போது நம்ம என்னமோ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லலை, எதை சொல்லணுமோ அதை நம்ம சுட்டி காட்டுறோம், எச்சரிக்கிறோம், அவ்வளோதான். விரும்புனா உள்ளவா, இல்லாட்டினா நீ உன்னுடைய வழியில் நில், அவ்வளோதான். அப்போ வேதத்தினுடைய பக்கங்கள் எல்லாம் நமக்கு காட்டுகிற அந்த வழி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழி. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், எரேமியா 31:19 சொல்லுது, உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன், பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அரைந்து கொண்டேன், என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது, நான் வெட்கி தலை குனிந்தேன். பாவங்களை நீ மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதனால தான் என் வாலிப பிள்ளைகளே, இந்த நாட்கள் பாவத்தை பெருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கொரோனாவை பற்றி நிறையா பேசுகிறத கேட்டிருக்கிறீங்க. அந்த கொரோனாவினுடைய பெருக்கம் இப்போ குவாரண்டைன் பண்ணி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 14 அவர் வந்து ஒரு வாரத்தில் தான் அவருக்கு அந்த வியாதியினுடைய பெருக்கம் ஆரம்பிக்கும், அந்த கொரோனாவினுடைய கொள்ளை நோயினுடைய அந்த பெருக்கம். அதை தான் தெரியும் நம்மளுடைய உடலில். அப்போ அது தெரியுதான்னு பார்க்குற வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு பாவத்தினுடைய பெருக்கம் நிறைந்திருக்கிற காலம். எதையும் தொட்டு பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்ப்போம், தைரியம் ஒரு பக்கம் இருக்குது. என்னடா உள்ளே போய் பார்ப்போம்டா, பார்ப்போம், வாட் இஸ் தேர், லெட் அஸ் என்ஜாய் தட், ஃபஸ்ட் லெட் அஸ் சீ வாட் இட் இஸ். அந்த க்யூரியாசிட்டி வந்து பொங்கி வழிகிற இடம். பங்குலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பங்கு ஃபாதர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லலை, ஒரு நல்ல இணைச்சி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அநேகமான பங்கு தந்தையர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த வாலிபர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க, அவங்களை என்ன செஞ்சுருவாங்க, தள்ளி வச்சுருவாங்க, பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க. அங்கேயே நில்லுப்பா, உனக்கு என்னப்பா வேணும், டூர் போகணுமா, அந்த காசு வேணுமோ அந்த வாங்கிக்கோ, எங்கிட்ட வந்துடாத பக்கத்தில், ஏன்னா அவன் காசு கொடுத்துட்டு அவன் போயிடுவான். இப்படி அவங்களுக்கு வந்து அது வந்து நல்லதில்லை, சரின்னு சொல்லலை நான். ஏன் அவங்க பக்கத்தில் விடலை, அவன் பக்கத்தில் விட்டால் பயம். அப்போது இளைஞர்கள் துடிதுடிப்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை அறிவு தெளிவோட செய்யலைன்னா அந்த இடத்துல பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நான் ஒரு பங்கில் இருந்தேன், ஒரு பங்கில் இருந்தபோது வாலிபர்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு நண்பரை போல். நானும் பிற வாலிபன் தான் அந்த இடத்துல, நான் பிரதராக இருந்தேன், நான் ஃபாதராக இல்லை, பிரதராக இருந்தேன். அந்த இடத்துல நல்ல வாலிபர்கள் நல்லா பேசுவாங்க, எல்லாம் பேசுவோம், அவங்கள்ட்ட அவங்க லெவலுக்கு இறங்கி நான் பேசுவேன். அப்படி எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது, திடீர்னு பங்கு வீட்டு என்னுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு நபரோட பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அவருக்கு சார்பாக இவங்கள்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அங்கே உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாது. அந்த விஷயத்தில் ஒரு தவறான காரியம் அவை, நான் அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன்னா, அப்போது அவங்க என்ன விஷயம் நடக்குது, என்னத்துக்கு பிரதர் இப்படி சத்தம் போடுறாரு, என்னத்துக்கு அவர் எதிர்த்து நின்னாருன்னு கூட தெரியாமல் எல்லாம் கட்டையை கட்டி கொண்டுக்கிட்டு வந்து என்னை அடிக்க வந்து உட்காந்துருந்தான். பாருங்கள், இதுதான் இளையோர்களுடைய நிலை. அவங்க எப்போ எப்படி மாறுவாங்க தெரியாது. அவங்களுக்கு அந்த சுயநலத்தினுடைய எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. நான் இட்ஸ் மீ மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பியர் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த பியர் குரூப் ப்ரெஷர் வந்து அவங்கள என்ன செஞ்சிடும்னா தள்ளி கொண்டுட்டு போயிடும். அதனால தான் நிறைய வீடுகளில் அப்பா அம்மா வந்து நண்பர்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவனோட சேராத, இங்கே போவாத, அவனோட பேசாத அப்படின்வாங்க. அதை அறிந்து கொள்ளாத ஞானம், அறிந்து கொள்ள முடியாத ஞானம் இல்லாத நிலை அநேக வாலிபர்களுக்கு உண்டு. இஸ் மை ஃப்ரெண்ட், ஓகே, பட் யுவர் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும்ல, அதான் சொல்லுவாங்க. உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லுவோம் பாருங்களேன், நம்மளை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் பவர் ஒன்று இருக்குது. அந்த மேக்னெட்டிக் பவர் அடுத்து இருக்கிறவங்களுடைய மேக்னெட்டிக் பவரோட மேட்ச் ஆகும், அதை தான் சொல்கிறது. அப்போது நல்லவங்களோட நீ பழகினா, நல்லவங்களை நீ நல்லவனாக இருந்தினா நீ நல்லவனை தான் பிடிப்ப. நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உன் பக்கத்தில் இருக்கிறவன் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவனாக தான் இருப்பான். நீ கெட்டவன், அவன் கெட்டவனாக இருந்தால் நீ கெட்டவனாக தான் இருப்ப. நீ கெட்டவனாக இருந்தீங்கன்னா அவனும் கெட்டவனாக தான் இருப்பான். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த தேவ பிள்ளைகளே, இந்த வாலிப பிள்ளைகள், நீங்கள் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். எவன் ஒரு நல்ல நண்பன், நீ செய்கிற தவறை சுட்டி காட்டுறவன், அப்படிப்பட்ட நண்பர்களை நீ வச்சுக்கோ. நீ செய்யக்கூடிய காரியத்தில் உனக்கு கருத்தாக இருக்கிறவன், நீ செய்கிற எல்லாத்தையும் மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை ரைட்டு மாப்பிள்ளை ரைட்டு மாப்பிள்ளை அப்படி சொல்கிறவன் இல்லை. ஆண்டவருடைய தளத்திலிருந்து நீ செய்வதை சரி என்றும் தவறு என்றும் சுட்டி காட்டுகிறவன். அதனால தான் இன்றைக்கி இந்த பியர் குரூப் ப்ரெஷரில் இந்த வாலிப பிள்ளைகள் இணைந்து இருக்கிறதுனால தான் நிறைய தீமைகளுக்குள்ளே அவங்க கடந்து போகிறாங்க. என்னுடைய நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். எனக்கு காலையில் அந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது கஷ்டமான ஒரு காரியம், அதில் பார்த்திங்கன்னா நிறைய வாலிபர்கள் தீமை செய்து பிடிபட்டது, தீய இடத்துக்கு போய் அங்கே தவறான காரியத்தை செய்து மாட்டிக்கொண்டது, இப்படி நிறைய காரியத்துக்குள்ளே அவங்க சிக்குண்டு தவிக்கிற ஒரு வேதனையும் பார்க்கிறோம். அதெல்லாம் எதனால் வந்தது? அவர்களுக்கு யோசிக்கிற திறன் இல்லையா? இருக்குது, அதான் நான் சொல்லுகிறேனே. அவர்களுடைய அந்த வேகம், அது திசை திருப்பப்படுகிறது. இன்றைக்கி சமூகத்தில் கூட இதே மாதிரி தான், அவர்களுடைய வேகத்தை வேறு விதமாய் பயன்படுத்துகிற தீய சக்திகள் ஊருக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நீ ஞானத்தோடு இல்லை அப்படின்னா வாலிப பிள்ளைகள் காணாமல் போயிடுவீங்க. அதனால தான் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். இந்த பாவம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நற்செய்தியை நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் பூசையில் உட்கார்றதில்லைங்கிறது அப்பா அம்மாவுடைய கவலையாக இருக்கிறது. எல்லா ஃபாதர் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ஃபாதர், எங்கே ஃபாதர் உட்கார்றான் எங்கே கேட்குறான், கஷ்டமாக தான் இருக்கும். இந்தான் நான் சொல்கிறேனே, உன் பிள்ளை ஆண்டவருக்குள்ளே வரணும்னா நீங்கள் கை தூக்கணும். நீங்கள் கை தூக்கிட்டீங்கன்னா போதும், அந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டாம், நீங்கள் போராட வேண்டாம், அவன்கிட்ட சண்டையே போட வேண்டாம். நான் எப்போது வரவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே போனோடய ஃபேன் போடுறோம், ஃபேனை பார்க்குறோமா அல்லது ஃபேனை குச்சி எடுத்து சுற்றுறோமா? ஃபேன் ஓடுறதுக்கு ஃபேன் தான் ப்ராப்ளம், ஃபேன் தான் உங்கள் பிள்ளை. நீங்கள் ஃபேன் ஓடணுன்னா என்ன செய்வோம்? டக்குன்னு சுவிட்சு எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம், ஃபேனையே பார்க்க மாட்டோம். சுவிட்சு எங்கே வச்சுருக்குது? சுவிட்சை போய் போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும். அதே போல் தான் உன் பிள்ளையை ஓட வைக்கணும்னா நீங்கள் யாரை கையை தூக்கணும்னா கையை பிடிக்கணும், ஆண்டவரை பிடிச்சா போதும், சுவிட்சு அங்கே தான் இருக்குது. உன் பிள்ளையை ஓட வைக்கிற சுவிட்சு நீங்கள் வார்த்தையிலேயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறா இப்படி. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை குறித்து நெகட்டிவ் வார்த்தையே பேசாதீங்க. ஒரு சில பேர் என்னிட்ட வருவாங்க, வந்து பிள்ளை என் பிள்ளை பாருங்க பாது இத்தனை வருஷமாக இப்படியே கிடக்கிறான் பாதர், அவன் நாசமாக போயிட்டான் பாதர், நாசமாக போன. அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த அது உன் பிள்ளைகளை தலையில் வெயிட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். யார் காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ நாமவே என்ன செஞ்சுருவோம்? போய் அவங்கள குழியில் தள்ளிடுவோம். அதனால தான் சொல்கிறோம், என் பிள்ளை உயர்வான், என் பிள்ளை ஆண்டவருடைய பேரால் வெளிந்துச்சு வெளியே வருவான். பாசிட்டிவாக சொல்லுங்கள். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவனை அந்த பையனை போய் தொடும், அந்த மகளை போய் தொடும். ஆகவே இந்த சமூகத்தில் நிறைய இப்போ தீமைக்குள்ளுக்குள்ளே பிசாசு பிடிச்சி வச்சுருக்க பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கான் பிசாசு. யாரன்னா இந்த வாலிப சமூகத்தை தான் பிடிக்கிறான். எல்லாருமே அவங்கள தான் பிடிக்கும். திருச்சபையும் அவங்கள தான் நம்பியிருக்குது. திருச்சபை பாருங்கள், வாலிபர்களை நம்பியிருக்கு. ஃபியூச்சர் ஜெனரேஷன் அரசியல் தளம் இன்றைக்கி சமூகம்லாம் விடுதலை அடைய முடியாமல் அப்படியே தவிக்குது. தலைவர்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நேர்மையான நீதி உள்ள தலைவர்களாக இல்லை. அப்போ இந்த சமூகம் யாரை எதிர்நோக்கி காத்திருக்கிறது? ஒரு நீதியுள்ள ஒரு வாலிபன் வரமாட்டானா? அப்போ சமூகம் இளைஞர்களை நோக்கி காத்திருக்குது. குடும்பம், நிறைய குடும்பம் அப்படியே பரிதாபத்துக்குள்ளே நிற்கிது. அந்த குடும்பம், ஐயோ என் பிள்ளை ஒழுங்காக இருந்து சம்பாரித்து என் குடும்பத்தை தாங்குமா? தாய் தந்தையர்கள் குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நெகட்டிவ் வார்த்தையை போட்டுடக்கூடாது. நம்ம போராட வேண்டியது கடவுளோட, அந்த மகனோட இல்லை, இந்த பிள்ளையோட இல்லை. நீங்கள் போய் இந்த ப்ராப்ளத்தை டச் பண்ணிங்கன்னா நீங்களும் ப்ராப்ளமாக மாறிடுவீங்க. தயவுசெய்து நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி நற்செய்தி பாருங்கள், மத்திய நற்செய்தியில் வாசித்தோம். இயேசு கப்பர்நாமுக்கு போகிறாரு. முடக்குவாதத்தினால ஒரு பையன் முடங்கி கிடக்கிறான். அதுக்காக அவங்க அப்பா வந்து பேசுகிறார். அவர் யார்? ஒரு படை தளபதி. அவர் வந்து ஒரு நூற்றுவர் தலைவர், நூறு பேருக்கு தலைவர். அவர் எவ்வளோ பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு காட்சி வருது. அந்த முடக்குவாதம் முற்று கிடக்கிற பையன், நோயினால் வீட்டில் படுத்து கிடக்கிற மாமியார், பேதுருவின் மாமியார் ஜுரத்தில், மூணாவது பேய் பிடித்த பலரை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இந்த இளைஞர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தீமைக்குள்ளே போய் முடங்கி போய் முடக்குவாதத்தில் கிடக்கிறாங்க. இப்போது கூட இருக்கக்கூடியவங்க இயேசுவை நோக்கி போய் தேடணும். அதை தான் நான் இப்போ சொன்னேன். நான் தாய் தந்தையர்கள் எங்கே போகணும், சுவிட்சுக்கிட்டே போகணும். போய் முடக்குவாதம் முற்று கிடக்கிற, அதாவது முடக்குவாதம் நான் சொல்கிற வார்த்தை வந்து டேர்ம், நான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன். அவங்க குடியால் முடங்கி கிடப்பாங்க. மது, மாது, பெருமை, அசிங்கமான தொழில் முயற்சிகள், தொழில் முயற்சி அசிங்கம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் அந்த கம்பெனிக்கு போனால் கை நிறைய காசு கிடைக்கும். எஸ், யூ லூஸ் யுவர் லைஃப். அங்கே போனால் வாழ்க்கையே போகுதுங்கிறது தெரிஞ்சும் கை நிறைய காசு வருது, வாங்கி என்ன பண்ண போகிற, வாழ்கிறதுக்கு நீ இருக்க மாட்டியே. அது அசிங்கமான தொழில். அது எதுக்கு போய் நம்ம செய்யணும்? சில விஷயத்தை நான் சொல்ல விரும்பலைங்க. அன்டைத்தில் ஒர்க் பண்ணுறது, அங்கே போய் அசிங்கமான வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்வது. ஏன் இந்த தொழில்? கை நிறையா காசு. சரி, கை நிறையா காசு வாங்கி திங்கிறதுக்கு திங்க முடியாது, வியாதி. அப்போ என்ன செய்வோம்? அப்போ பாருங்கள், இதுதான் முடக்குவாதம்னு நான் சொல்கிறேன். நீ முடங்கி போய் கிடக்கிற எத்தனையோ காரியத்தில் இன்றைக்கி நிறைய காசு வாங்குகிற, கடன் வாங்கக்கூடாது, கையை நீட்டக்கூடாது. அசிங்கம் கிராமத்தில் சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்திலலாம் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கை நீட்ட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் வந்தால் தான் கடன் வாங்குவாங்க. இருக்கிறத வச்சு வாழை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது கம்பெனிக்காரன் நம்மளை ஏமாத்துறான். நீங்கள் ஒன்றும், நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் வா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீ அப்படியே ஜாமானை தூக்கிட்டு போ. இந்த சோஃபா வேணுமா தூக்கிட்டு போ, கார் வேணுமா தூக்கிட்டு போ, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுட்டேருந்து பிடுங்கிடுவேன். என்ன, நீ கடங்காரனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அது கூட அறிவு தெளிவு இல்லாமல் நம்ம என்ன செய்துவிட்டுருக்குறோன்னா, அந்த உலகத்தினுடைய போக்கில் வாலிபர்கள் அப்படியாய் வாழ்ந்து கொண்டு கடனாளிகளாக நிற்கிறாங்க. இதான் முடக்குவாதம். இதை மாதிரி 1, 2, 3 சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், அவன் முடக்குவாதத்தில் கிடக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு அங்கே தாய் தந்தை வேணும். அடுத்தபடியாக சீடர்கள் கூட இருந்த சீடர்கள், பேதுரு சொல்லியிருப்பார், மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, பாருங்கள் இயேசு போகிறார். ரெண்டாவது, இந்த கேட்டகரிக்குள்ளே யாரும் போய் அங்கே சொன்னதாக சொல்ல, பேதுருவின் வீட்டுக்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை பார்த்த உடனே இயேசுவா என்ன செய்கிறாரு, அவர் போய் தொடுறார். ஏன் இயேசு போய் அந்த மாமியாரை தொட்டார், சுகப்படுத்தினார்? அவரோடு இருந்த பேதுரு, அவரோடு இருந்த பேதுரு அவரோடவே கடந்தார். இயேசுவோடவே கடந்ததுனால இயேசு என்ன பண்ணுறாரு, அவருக்கு செய்ய வேண்டிய நன்மைத்தனத்தை அவருடைய மாமியாருக்கும் செய்து கொடுக்குறார். அதனால தான் தேவப்பிள்ளைகளை நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள், நம்ம இயேசு தொடும்படியான அடையாளமாக உன்னை நீ வைக்கிறியா? இயேசு உன்னை தேடி வந்து உன்னை தொடுவாரா? அப்போ எப்படிப்பட்ட கேட்டகரியாக நான் இருக்கணும்? நன்மை செய்கிற அல்லது இயேசுவோடு இருக்கிற பிள்ளையாக நான் இருந்தேன்னா இயேசு வந்து என்னை தொடுவார். மூணாவது, பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பாருங்கள், இயேசுக்கிட்ட போனால் நல்லது நடக்கும்னு நம்பினவங்கக்கிட்ட இந்த பேய் பிடித்தவங்க மாட்டுறாங்க. இந்த பேய் பிடித்தவங்க யார் கையில் மாட்டுறாங்க? இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இவனை விடுவிச்சு விடலான்னு நம்புகிற அந்த நம்பிக்கை கூட்டம். அப்போ உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் நம்பிக்கை கூட்டமாக இருந்தால், நீ ஏதாவது இடத்துல இந்த பேய் பிடிக்கிறது போல் வேறு விதமான தீமைக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை அவங்க என்ன செய்வாங்க, இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. நீ அவங்க கூட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா உன்னை அவங்க எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? பாட்டிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, வேறு விதமான பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் போய் கடைசியில் உன்னை என் பள்ளத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துடுவான். ப்ரைஸ் சொல்லான். தேவப்பிள்ளைகளை எச்சரிக்கிறை மணி அடிக்கிறார் கடவுள். பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு அடிச்சுட்டே இருக்கிறாரு, நமக்கு அது புரியல. பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், எது நடக்கிறது, சரியாக நடக்குதா தவறாக நடக்குதா அறிய முடியாதபடி இறுதி காலம், ரோமையர் 13:11 நம்ம வாசிக்கிறோம், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள், உறக்கத்தில் நின்று விழித்தலும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. அப்போ அந்த படைக்கலன் என்ன? யோசிங்க பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்னு இந்த கடவுள் உங்களை கனவு கண்டார் தெரியுமா? உன்னை படைக்கிற போது கடவுள் எவ்வளோ மகிழ்ச்சியாக தான் சொல்லுவாங்க. எவ்ரி சைல்ட் இஸ் அ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்வாங்க. எவ்ரி சைல்டு உலகத்துக்குள்ளே, ஒவ்வொரு குழந்தை உள்ளே வரும்போது இட் பிரிங்ஸ் அ குட் நியூஸ். என்ன தெரியுங்களா, கடவுள் இன்னும் இந்த உலக அன்பு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியோடு வருதான். நீயும் அந்த செய்தியோடு தான் வந்த. ஆனால் நீ வளர்ந்து இப்போ நிற்கும்போது இதே செய்தியை கடவுள் ஒன்று பார்த்து சொல்லுவாரா? இதை உன்னை பார்த்து கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? ஆ, கடவுள் மகிழ்ச்சி அடைவார். கடவுள் மகிழ்ச்சி அடைவாரான்னு உனக்கு தெரியாது, நீயா சொல்லிக்கலாம். உன் அப்பா அம்மாவை பாரு, உன் தாய் தந்தை உண்மையாலுமே உன்னில் மகிழ்ச்சி அடைவாங்களா? நீ இருக்கிற கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்களா? தேவ பிள்ளைகளை யோசித்து பார்க்கணும். நீங்கள் நம்மை சுற்றி இருக்கிற நல்லவர்கள் நாலு பேர் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா யூஆர் ஆன் அ கரெக்ட் ட்ராக். அவங்க உன்னை குறித்து மகிழ்ச்சி அடையலை அப்படின்னா யூஆர் ஆன் அ ராங் ட்ராக். நீ ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சி அடைய மாட்டார் உன்னை குறித்து. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதை குறித்து நம்ம ஆழமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சில பேர் கேட்பாங்க, கடவுள்கிட்ட வந்தால் என்ன நடக்கும், கடவுள்கிட்ட வந்தால் என்ன கொடுப்பாரு? எல்லாம் பிஸ்னஸ் வேர்ல்டு பாருங்களேன், கம்பெனிக்கு போனால் காசு தரான், ஃப்ரெண்டுக்கிட்ட போனால் தண்ணி வாங்கி கொடுக்குறான், பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான், எல்லாரும் எங்கேயோ போனால் ஏதோ கிடைக்குது. கடவுள்கிட்ட போனால் என்ன கிடைக்குது? இப்படியே போய் அடங்கி உட்கார வேண்டியிருக்கு, என்ன கிடைக்குதுனே தெரியல. பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், 31:6 இணைச்சட்டத்தில், வலிமை பெறு, துணிவுகள் அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் புரியாது, நீ கைவிடப்பட்டு நிற்கிறப்போ உனக்கு புரியும். அதை நின்னவங்கெல்லாம் பெற்றோர்கள் நாங்கள்லாம் அப்படி அனுபவத்தில் பேசுகிறோம். கைவிடப்பட்டு நின்ன பொழுது இதோ அந்த தெய்வத்தை கரம் பிடித்து கொண்டிருந்ததுனால நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். என்னுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாக அடிக்கடி சொல்வதுண்டு. ஒரு குருமடத்துக்கு போன 4 வருஷம் படித்தேன், என்னை அவங்க வேணான்னு அனுப்பிச்சிட்டாங்க, வயிற்று வலி, அல்சர் ப்ராப்ளம், யுவர் அன்ஃபிட் ஃபெல்லோ, சிக்லி ஃபெல்லோ, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 ஆண்டுகள் நான் வெளியில் இருந்தேன், 1 மாதம் ஆண்டவரோட கோபமாக இருந்தேன். அப்புறம் அப்பா சொன்னாங்க, இல்லைப்பா கடவுளோடலாம் கோபமாக இருக்கக்கூடாதுப்பா, சாமியாருக்கு போனேன், கடவுள் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்பா லைட்டாக ஹிண்டு கொடுத்தார். அப்புறம் தான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஓ கடவுள் எனக்காக ஒரு ராஜகுமாரியை உருவாக்கி வச்சுருப்பார், ஏதோ குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கும் போல் இருக்குது, நம்ம இங்கே தயாராகணும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் வாழ்க்கையை மாற்றி வழியை மாற்றி ஓட ஆரம்பித்தேன். கடவுள் மேலே இருந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு மீண்டும் அவரை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். எனக்காக யாரையோ ஒருத்தர் அனுப்ப போகிறீங்கன்னு அப்புறம் தான் தெரியுது, அந்த வழியும் இல்லை, நடுவில் இன்னொரு வழியை போட்டு இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கார். ஒன்றுக்கிட்ட மூச்சை போடுறதுக்கு ஆண்டவர் என்னை நிப்பாட்டிவிட்டார். ப்ரைஸ் தி லார்ட். அதனால் கடவுளுடைய வழிகள் பாருங்கள் வித்தியாசமானவை. ஐ என்ஜாய் மை ப்ரீஸ்ட்ஹுட், என்னுடைய குருத்துவத்தை நான் மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஏன் தெரியுமா, இதுதான் எனக்கு சரியான வழின்னு அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், என்னோட இருந்திருக்கிறார். எனக்கு தெரியல, ஒவ்வொரு தடவையும் வந்து ஆல்பர்ட் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன் சொல்லியிருப்பாரா? இல்லை, நம்பிக்கை என்னோட தான் இருக்கிறார். ஏன்னா நான் இதை தப்பு பண்ணலை, நான் ஆண்டவரோடு நிற்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்லை, வீட்டுக்கு போனால் நான் அப்படி தான் இருப்பேன். அப்போது ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்திருக்காருங்கிறத இப்போ நான் உணர்றேன். எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ. உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வந்து அந்த திட்டத்தை நமக்கு சொல்லி நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். என்னை கூட்டிகிட்டு போனார், 4 வருஷம் முடிஞ்சு நான் வந்து ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, ஃபாதர் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பாதியில் நிப்பாட்டிட்டீங்க. சுருக்கமாக தான் சொல்ல முடியும், பெரிய கதையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. 4 வருஷம் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், 3 வருஷம் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில், அப்புறம் 1 இயர் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் நம்மளை வழியை மாற்றி திருப்பி ஒரு ஃபாதர் அனுப்பி அவர் வந்து என்னை செமினரிக்கு திருப்பி வாங்க அப்படி சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய், அப்புறம் திரும்பி நான் குருமடத்தில் சேர்ந்து நான் டயசிஸில் சேர்ந்து இப்போ மறை மாவட்ட குருவாக நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. பாருங்கள், கடவுள் என் திட்டம் ஒருவேளை நான் வந்து தப்பாக முடிவு பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என் தாய் தந்தையர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, 2வது முறை என்ட்ரி போகும்போது கொஞ்சம் குழம்புனாலும் கொஞ்சம் டிஸ்கஷன் வீட்டில் அப்படி இப்படி வந்தாலும் அவங்க வழி நடத்துனாங்க, அப்போ அவங்க சரியாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற போது அவர் நம்ம வழிநடத்துகிறார் பிள்ளைகளை. அதனால தான் வாலிப பிள்ளைகள் நீங்கள் சரியாக ஆண்டவரை பிடிங்க. திருப்பாடல் 103:5 சொல்லுது, உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார், உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறுகிறோம். ஆண்டவர் இதை செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார், இதைத்தான் செய்வார். மனிதர்கள் செய்ய முடியாத உதவியை அவர் உனக்கு செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் வாலிப பிள்ளைகள் எதை நீங்கள் செய்யணும்னு கேட்கலாம், என்ன ஃபாதர் செய்யணும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. அயலாருக்குரியதை அயலாருக்கு கொடு. இந்த கட்டளையை வச்சு நீங்கள் நடந்து போங்க. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. கோயிலுக்கு போங்க. தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை கோயில் அதை கட்டளையாவது கடைபிடி. கட்டளையாவது கடைபிடி. ஸோ நாங்கள் இப்போ நீ டெய்லி பூசை கொடுத்துட்ருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசையிலையாவது உன்னை ஒடுக்கி நீ ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரு, டிவிக்கு முன்னாடி உட்காரு. அறிவு நிறைய பேருக்கு வேலை செய்யுது. ஜென்ம பாவத்தினுடைய தாக்கம் இப்போ இளைஞர்களை பிடிச்சு வச்சுருக்குது. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் மகள் நிறைய கேள்வி கேட்குறா, என்னால் பதில் சொல்ல முடியல. சரி, எல்லா இந்த அவங்க விசுவாச பிரமாணத்தை பற்றி பேசினாங்க. விசுவாச பிரமாணத்தில் அதை விசுவசிக்கிறேன், இதை விசுவசிக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஓகே, கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன்னு இருக்கே, அது ஏன், அது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபாதர் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு அவங்க தாய் என்கிட்ட கேட்டாங்க. எதுக்கு கத்தோலிக்க திருச்சபை? இந்த திருச்சபைங்கிறது ஒரு குடும்பம். இப்போ நான் நிற்கிறேன், நான் அப்ரப்டாக வானத்தில் நின்றுட்டு பேச முடியாது. ஐ கெனாட் ஸ்டாண்ட் ஆன் தி ஏர், ஐ கெனாட் ஸ்பீக் ஆன் தி ஏர். நான் சும்மா அதை கருத்துக்களை சும்மா வீச முடியாது. தளத்திலிருந்து நான் பேசும்போது தானே அது உனக்கு பலனுள்ளதாக வருது. அதே மாதிரி நீ குடும்பத்தில் ஆண்டவர் உன்னை வைக்கிறார். இயேசு எங்கேருந்தோ வந்து டபக்குன்னு குதிக்கலை, அவர் குடும்பத்திலேருந்து உருவானார். ஆபிரகாமை எதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்தார்? ஈசாக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? எதுக்கு ஒரு இனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது? அதே மாதிரி திட்டம் எல்லாமே கடவுளுடைய பிளானிங். அதே மாதிரி நம்ம இந்த திருச்சபைங்கிறது கடவுளுடைய திட்டத்தின்படி இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகமான குடும்பம். அது வீடு, அது ஒரு கட்டமைப்பு. அது இஸ் நாட் அ பிஸ்னஸ் சென்டர். அதை மற்றவங்க பிஸ்னஸாக மாற்றலாம். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, என் வீட்டுக்கார் பூஜையே பார்க்க மாட்டேங்கிறார் பாதர். கேட்டால் அந்த சாமியார் பயலெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா, அவங்க பண்ணாத அயோக்கியத்தனமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கண்டிப்பாக, நீங்கள் நினைக்கிறதுல ஒரு உண்மை இருந்தாலும் அங்கே இருக்கிற நன்மைத்தனத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்க பற்றியா? திருச்சபைக்குள்ளே குறை இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் அந்த குறையை நிறைவாக்கத்தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் படைச்சி வச்சுருக்கிறார். குறையை பார்த்துட்டு வெளியில் ஓடலை. இப்போ நானும் கண்ணை திறந்து பார்க்குறேன், என்னை சுற்றி நிறைய அநீதிகளும் சர்ச்சுக்குள்ளே நடக்குது, குறைகள் உண்டு. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது தான், டூ நாட் கிண்டில் த லைட். நீ ஒளியேற்று, இருளை சபிப்பதை விட ஒளியேற்று. நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, திருச்சபை விட்டு வெளியில் ஓடி போடுறாங்க. பார்த்த கேள்வி கேட்டோம், அது என்ன சர்ச், ஐ டோன்ட் லைக் தட் சர்ச் அப்படின்னா. வாட் இஸ் யுவர் கால், உன்னுடைய அழைப்பு என்ன? நீ நடப்பட்ட இடத்துல வளரணும், அதுதான் ஆண்டவர் விரும்பினது. ஆனால் நீ உன்னை பிடுங்கிக்கிட்டு வேறு இடத்துல போய் நான் இங்கே தான் வளருவேன் அப்படின்னா, யூ ஆர் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் த பிளான் ஆஃப் த லார்ட். நானும் பொங்கி எழுந்த நேரங்கள்லாம் உண்டு. அரசியலில் பார்க்குறோம் பொங்கி எழுறோம், ஆன்மீகத்தில் பார்க்குறோம் பொங்கி எழுறோம். அநீதிகள் நடக்குது, அநீதிகள் நமக்கே இழைக்கப்படுகிறது. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், அவர் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நாட்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் ஆண்டவர் நம்மளை குடும்பம் என்கிற அந்த திருச்சபைக்குள்ளே வச்சுருக்கிறாருன்னா, அந்த திருச்சபையை நீ நம்பினா தான் அந்த திருச்சபை உனக்கு நன்மை செய்துன்னு நீ நினைக்க முடியும். குருவன் நான் குருப்பட்டை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு நபரால். அப்போ அவர்கள் கடைசியாக எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது அதை சொல்ல நேரம் பத்தாது. அவங்கக்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டேன், உனக்கு என்ன தான் வேணும்? அப்போ அவங்க சொன்னாங்க, யூ கம் அவுட் ஆஃப் த சர்ச். பிசாசு அப்பவே விளையாட ஆரம்பிச்சிருச்சு நம்ம வாழ்க்கையில். தவறு கேட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் இந்த திருச்சபையை குறித்து இவ்வளோ ஆழமாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, பிசாசு ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருந்திருக்கிறான். யூ கம் அவுட் ஆஃப் த சர்ச், வி வில் ஃபார்ம் நியூ சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் தாயை விட்டுட்டு வான்னு சொல்கிறதுக்கும் என் திருச்சபையை விட்டுட்டு வான்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று தான். என் தாயை நான் விட முடியாது, என் தகப்பனை நான் விட முடியாது. என்னை தாயும் தந்தையுமாக இருந்து பாலூட்டி விசுவாசத்தினுடைய எழுச்சியை எனக்கு காட்டியிருக்கிற திருச்சபை என்னால் கண்ணில் பார்க்க முடியல. திருச்சபைனா எது எனக்கும் தெரியாது, கண்ணில் பார்த்தா தெரியாது. பட் அங்கே தான் ஐ ஆம் நர்ச்சர்ட், ஐ வாஸ் நர்ச்சர்ட், ஐ வாஸ் நான் செய்த குறைகளையெல்லாம் பிழைகளையெல்லாம் என் ஆண்டவர் என்னை மன்னித்த தலம் இந்த தலம். என் உறவுகள் எல்லாம் எனக்காக இல்லை, அந்த திருச்சபைங்களோட அமைப்புக்குள்ளே வந்து என்னை தாங்கின களம். இதை விட்டுட்டு போக முடியாது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுடைய இதயத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இது என்ன என்ன நிலை அப்படின்னா, ஜென்மபாவம். ஜென்மபாவம்னா என்ன? ஆதாம் எவ்வளோ உட்கார்ந்துருந்தாங்க, உடனே அங்கே ஒரு பிசாசு செய்தியை வைக்கிது. கடவுள் அதுக்கு முன்னாடியே செய்தி வச்சுட்டார், நீ இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாத அப்படின்னு தான் சொன்னார். அவ்வளோதான், சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சாவுனா என்ன தெரியாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் மட்டும் தெரியுது. பிசாசு உள்ளே வருது, அது விளக்கம் கொடுக்குது. நீ இதை சாப்பிட்டின்னா இப்படி ஆயிடுவே, அப்படி ஆயிடுவே, நீ கடவுளை போல் ஆவ, ஜொலிப்ப, பார்த்தீங்களா, விளக்கத்தோடு வருது. அப்போ இந்த கேள்விக்கு அவங்க விடை கொடுக்க முயற்சிக்கிற போது பாவத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அதனால தான் நம்ம சில காரியத்தை நம்முடைய திருச்சபை அங்கீகரிக்காமல் வச்சிருக்கிறது. சில காரியங்களை ஒத்துக்க மாட்டாங்க திருச்சபை. சில திருச்சபை நம்மளை வழிகாட்டுதலோடு நிற்கிது, இதை செய்யக்கூடாது, செய்யாத, ஏன் செய்யக்கூடாது, செய்யாத, அவ்வளோதான். பத்து கட்டளையில் பார்க்குறோம் திருச்சபை நம்ம கொடுத்துருக்குதே, தாய் தந்தையை மதித்து நட, அவ்வளோதான். உங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக இருந்தால் நட, ஒழுங்காக இல்லைன்னா ஓரமாக உத அப்படின்னு சொல்லியிருக்கா? தாய் தந்தை ஒழுங்காக இருந்தால் ஒத்துக்கிட்டு போ, இல்லட்டினா நல்லா ஓரமாக வச்சு குத்திட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா? தேவ பிள்ளைகளே, தாய் தந்தை, ஓன் தாய் தந்தை எவ்வளவு கேவலமான ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்க உனக்கு தாய் தந்தை. யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம். யூ கேன், நீங்கள் எந்த பாவத்தை வேணாலும் உங்கள் தாய் தந்தை மேலே வை, ஆனால் நாங்கள் வேணால் குறை சொல்லலாம், நீ குறை சொல்லக்கூடாது. நீ உன் தாய் தந்தையை மதித்து நடக்கணும். அது உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அது இதுதான் இன்றைக்கி நிறைய பேர், எத்தனை பேர் தாய் தந்தையை மதித்து நடக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பார் என்னுடைய வாலிப பிள்ளையே, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ சிறு குழந்தையாக இருந்தபோது உன் தாய் மடி தான், அவள் உனக்கு டாய்லெட்டாக, அவங்களுக்கு உனக்கு டாய்லெட்டே உன் தாயின் மடி தான். நான் சில பேரில் பார்த்துருப்பேன், சில ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க டாய்லெட் போயிடுவாங்க. நம்மளால் உட்கார முடியாது, நமக்கு மூஞ்சி அப்படியே சுளிக்கும் வாடையெல்லாம். ஆனால் அம்மா மூஞ்சியே மோசுலிச்சு நான் பார்த்தது கிடையாது. அந்த தாயோட முகத்தை நான் பார்ப்பேன் ட்ரெயினில் போகும்போதெல்லாம், இது மாதிரி நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே ரெண்டு காலையும் அப்படியே மெதுவாக தூக்கி பார்ப்பாங்க, அடியில் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு வயிறு சரியில்லை, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி சொல்லுவாள் அவனுக்கு. இந்த தகப்பன் உனக்காக போய் ஒவ்வொரு நாளும் வெளியில் போய் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த காசை சம்பாரிச்சிட்டு வந்து உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீ சாப்பிட்றத பார்த்து மகிழ்ந்தவன் தாய், இது தகப்பன். உனக்கு சோத்தை போட்டுட்டு பட்டினியாக கிடந்த அந்த பட்டினியில் மகிழ்ந்தவள் உன் தாய். அந்த தாய் தந்தையை இன்றைக்கி நம்ம எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம். நம்ம ஒரே கட்டளையை மட்டும் வச்சுப்பார். அப்போது ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, தேவ பிள்ளைகளை நன்மை செய்டா தம்பிங்கிறார். நிறைய வாலிப பிள்ளைகள் தீமைக்குள்ளே விழுந்து கிடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீ நன்மை செய்ய மறுக்கிற. நிறைய பேர் ஆலயத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆலயத்தில் கொஞ்சம் பேர் நிறைய வாலிப பிள்ளைகள் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே தீமை செய்கிற. நீ ஆலயத்துக்குள்ளே குருவானவரை கேள்வி கேட்க தான் வர, ஆலயத்திற்குள்ளே யாரை எங்கே நீங்கள் பிடிக்கலான்னு சொல்லி நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பிளேஸாக ஆலயத்தை பயன்படுத்துனீங்கன்னா, யூ ஆர் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் காட். நான் செமினேரியில் படிக்கும்போது லீவுக்கு வந்தேன், போய் ஒரு மூணு நாலு மாதத்தில் ஒரு லீவ் விட்டாங்க, கிறிஸ்மஸ் லீவு. அது வரைக்கும் அந்த கோயிலில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரு பெரிய விங் இருக்கும், சைடில் ரெண்டு விங்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இந்த விங் வந்து ஜென்ஸுக்கு, இந்த விங்கு லேடிஸ்க்கு. நான் போய் இப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன், நான் ஆம்பளைங்க சைடு நின்றுட்டு பூசை பார்த்துட்டே இருந்தேன் பாருங்கள். திடீர்னு என் கண் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லேடிஸ் சைடு போச்சு. ஏன் போச்சுன்னு கேட்காதீங்க, நானும் மனுஷன்தான். அங்கே போய் அப்படி அப்படி சும்மா அப்படி பார்த்தேன், எதாச்சும் எதிர்ப்புற நிற்கிறாங்களே அப்படின்னு. அங்கேருந்து ஒரு கண் என்னக்கிட்ட பேசிச்சு, நானும் உத்து உத்து பார்த்தேன் அந்த பிள்ளையவே, யார்கிட்ட கண்ணாடு, நம்மக்கிட்டே ஆட்டுற மாதிரி இருக்குது. நான் கூட மனசில் நினச்சேன், அடிப்பாதத்தி செம்னேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கண்ணுக்குன்னு அசைச்சிருந்தா ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். செம்னேரிக்கு வேற போயிட்டோமே, வடிவேல் கதை தான் நம்ம கதையும், இங்கே வா உட்காரு, இங்கே வா உட்காரு. பூசையே பார்க்கல, நடுவில் சாமியார் நின்று பூசை வச்சுக்கார், பூசையெல்லாம் மறந்து போச்சு. அந்த புள்ள தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்புறம் தான் அறிவு, ஆண்டவர் தட்டுறார் தலையில். ஏன்னா தெரிஞ்சிருந்து எனக்கு வேலி வேறு வேலி வச்சுருக்காரு, தலையில் தட்டி என்ன சொன்னார், எங்கடா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. அந்த பிள்ளை என்னமோ என்கிட்டயே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். சொன்னார், டாய் லூசு பேல பின்னாடி திரும்பி பாடுறா அப்படின்னார். அப்போ தான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் பாருங்கள், ஹீரோ பின்னாடி நிற்கிறான். அப்போ தான் நான் தலையில் தட்டிக்கிட்டேன். அப்போ தான் நினச்சேன், இந்த லூசு பயல்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கலையா? இன்றைக்கி நிறையா பேர் வாலிப பிள்ளைகள் லவ் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க, அதெல்லாம் சாப்போம். தொடக்க நூல் 4:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு காயினை பார்த்து, காயின் நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? ஆபேல் மேலே அவன் காட்டமாக இருக்கிறான். அப்போ சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நன்மை செய்யாது போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும். வீட்டு வாசப்படினா என்ன? மனசு. எப்பெல்லாம் நீ மனசை திறக்கிறியோ அப்போல்லாம் அது வந்து உன் மேலே பாயும். எப்பெல்லாம் ஜெபிக்க போறியோ அப்போல்லாம் பாயும். எப்பெல்லாம் நன்மை நீ கடவுளை தேடி போறியோ அப்போல்லாம் பாயும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய். அதை எங்கே செய்யணும்? தாய் தந்தைக்கிட்ட ஆரம்பி, வீட்டில் ஆரம்பி. தேவ பிள்ளைகளே, ரோமையர் 15:1 பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள், மன வலிமை கொண்டவர்களாகிய நாம். அந்த 15 ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க, பிறருக்கு உகந்ததையே தேடுங்கள். இந்த வாலிப வயசில் நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு உகந்ததை தேடணும். இது செல்ஃபிஷ் சென்டர்டு வேர்ல்டு. இந்த உலகம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு செய்தி என்னென்னா, நீ சாப்பிடு, நீ நல்லா இரு, அடுத்தவனை பற்றி கவலைப்படாத. பாருங்கள், இப்போது அவர் சொல்கிறார், மன வலிமை கொண்டவர்களாய் நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ உன்கிட்ட என்ன இருக்கணும்? மன வலிமை இருக்கணும். நமக்கு உகந்ததையே தேடலாகாது, அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உதவுகளாக வாழுங்கள். கிறிஸ்துவும் நமக்கு உகந்ததையே கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததையே தேடவில்லை. பார்த்தீங்களா, உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? அவர் பிறருக்காக, பிறருடைய பழிச்சொற்கள், அவர்களுடைய பாவத்தினாலே விளைந்த சொற்கள் இயேசுவின் மீது விழுந்தது. அவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, நிறைய பேசலாம், டைம் இல்லை. இச்சைகளின் உலகத்தில் நம்ம இருக்கிறோம், ஜாக்கிரதையாக சுதாரிச்சிக்கங்க. ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இளைஞர்களுக்கு உயர்வளிப்பது அவருடைய வலிமை, ஆண்டவருக்குள்ளே நிற்கிற அந்த வலிமை. இச்சைகளின் உலகம் நம்மை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். யாராவது உங்கள் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, நீங்களாக நன்மை செய்ய முன் வரணும். நிறைய வழிகள் உண்டு. வேதத்தை எடுத்து படிங்க. ஆண்டவருக்கு உகந்ததை ஆண்டவருக்கு உகந்த விதமாக கொடுங்க. ஒரு பையன் வந்து கேட்டான், நான் கோயிலுக்கு தசமபாகம் பத்தில் ஒரு பகுதி கொடுக்கணுமா இல்லை காணிக்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆமாப்பான்னு, நான் கையை வச்சு நான் கரணம் பாஞ்சு நாங்கள் சம்பாதிச்ச காசு, நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும்? இதை நீங்கள் ஏமாத்தியில் பிடுங்குற என்னட்டேருந்து அப்படின்னா, தேவ பிள்ளையை நான் சொன்னேன் அவன்கிட்ட, சரி என்னப்பா வேலை செய்கிற, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சம்பாதிக்கிற, 1 lakh சம்திங், வெரி குட். இப்போ நீ என்ன செய்வ போய் அவங்க அப்படின்னு காலையில் போனோடனே நான் அவரை டீட்டெயிலாக கேட்டேன். அவனுக்கு புரியல, ஒன்று ஒன்றா கேட்டு அப்புறம் சொன்னான், காலையில் போனால் ப்ரோக்ராம், நான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கம்ப்யூட்டர் வச்சு அடிச்சுட்டே இருப்பேன், சாயந்தரம் வரைக்கும் தான் என் வேலை அப்படின்னு. சரிப்பா, உனக்கு இப்போ சப்போஸ் உன் கை வந்து, கடவுள் படைப்பில் நிறைய பேர் கொஞ்சம் குறைபாடோடு பிறக்கிறாங்க, அது மாதிரி உன் கை வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னால் டைப் அடிச்சிருக்க முடியுமா? அந்த கம்பெனிக்காரன் உன்னை செலக்ட் பண்ணியிருப்பானா அப்படின்ன. இல்லை அப்படின்னா, இப்போ உன்னை சரியாக படைச்சது யார்? அங்கே ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சாக படைச்சிருக்காரு கடவுள். கடவுள் திட்டம் வேறு, உன்னையை நல்லா படைச்சிருக்காரு. இப்போ சொல், அவர் உன்னை சுழிச்சிருந்தாருனா என்ன ஆயிருக்கும் அப்படின்ன? இந்த 1 lakh சம்திங் வந்திருக்குமா அப்படின்ன? இல்லை அப்படின்னா, யோசித்து பார்த்து வேலை செய்ப்போ அப்படின்ன. ஆண்டவர் நமக்கு நிறைவை கொடுத்துருக்காருனா அந்த நிறைவில் இருந்து அவருக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உகந்ததை கொடு, காசு கொடுக்கறதுக்காக இல்லை. பாருங்கள், எண்ணங்கள் சலனப்பட்டு சுயநலத்துக்குள்ளே போகுது. கடவுளுக்கு கொடுக்கறதை கூட கேள்வி கேட்குது. வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் அப்படி தான் கேள்விகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து நீ கேள்விகளுக்குள்ளே போய் முடங்கிடாத. நிறைய கேள்விகளுக்கு விடையே கிடையாது, ஒரே ஒரு விடை தான், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியுடன் இல்லை, அவ்வளோதான். எனக்கும் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடையாது. ஆண்டவர் சொல்வார், அமைதியாயிரு அப்படின்வார். அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கு நான் உன் முன்னாடி நிற்கிறேன். இல்லாட்டினா நான் என்றோ தோற்று நான் ஒரு மூளையில் ஒன்றுமில்லாத ஒரு ஜடமாக மாறி போயிருப்பேன். அவருக்கு முன்னாடி பல கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைக்காத போதெல்லாம் நான் அமைதியாக இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை இப்பொழுது உயர்த்தி ஆசீர்வாதத்துக்குள்ளே வளைத்து சென்றிருக்கிறார். பாருங்கள், தொடக்க நூல் 19:4 சொல்லுது, பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் தெரியுங்களா? சோதோம் குமராவினுடைய அழிவின் காலத்தில், தொடக்க நூல் 19:10 இருக்குது, படித்து பாருங்கள். அந்த ஓரின சேர்க்கைக்கான காலம் பெருகி கொண்டிருந்த நேரம், இந்த ஓரின சேர்க்கைங்கிறது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், அது ஒரு தலைமுறையத்தினுடைய செயல்பாடு. இன்றைக்கி நீ தப்பி போயிட்டின்னா உன் பிள்ளைகள் தப்பிடுவாங்க, உன் பிள்ளைகள் தப்பிட்டாங்கன்னா உன்னுடைய பிள்ளைகளுடைய வாரிசு தப்பிடும். அப்போ 3வது தலைமுறையில் பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் பெண்ணை விரும்புகிற மகனாக உனக்கு உன்னுடைய தலைமுறையில் பிறக்க மாட்டான். உன்னுடைய பேரப்பிள்ளை ஒரு பையனாக இருப்பான், அவன் ஒரு பையனை கூட்டி கொண்டு வந்து உன்கிட்ட சொல்லுவான், இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. நீ அப்போ என்ன செய்வ? அப்படின்னு உழுவ வேண்டியது தான். அது யார் போட்ட தப்பு? நீ செஞ்ச தப்பு, அதனால தான் சொல்லுகிறோம். அப்போது பாருங்கள், அந்த கதையினுடைய அந்த கிளைமேக்ஸ் எங்கே இருக்குன்னா, அவர்கள் ஒரு பெண்ணை விரும்பலை. அந்த லோத்து சொல்கிறார், என் மகளை கொடுக்குறேன், 2 மகள்கள் இருக்கிறாங்க கொடுக்குறேன். நோ, வி வாண்ட் த யங் பீப்புள் ஹூ வெண்ட் இன்சைட். வீட்டுக்குள்ளே போன அந்த இளைஞர்களை வெளியே அனுப்பு. கேட்டது யார்? கூப்பிட்டது யார்? அந்த ஊர் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவரியராக. இச்சைகளினுடைய உலகத்துக்குள்ளே நம்ம இப்போ அழைத்து செல்லப்படுகிறோம். எதை வேணாலும் சாப்பிடு, எதை வேணாலும் பாரு, எல்லாமே செல்ஃபோனில் இருக்குதுங்க, எல்லாமே. நீ தட்டு நின்னா எங்கே வேணாலும் போகலாம். ஆண்டவர் நம்மளை கேட்குறார், இதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன்னா. சபை உரையாளர் 11:9 சொல்லுது, இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். நல்லா இருக்கு இல்லையா? இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அதுதான் நம்ம செய்கிறோமே. இளமை நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள். உன் மனசு என்னென்ன சொல்லுதோ செய்யு, கண்களின் நாட்டத்தை நிறைவேற்று. என்னென்ன பார்க்கணுமா பாரு, செல்ஃபோனுக்குள்ளே போய் என்னென்னாலும் பாரு. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பு இருக்குது. கடவுள் எல்லாம் இரக்கமானவர். கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைய கோயிலுக்கு ஓடான்னா, கிளவி நீ தான் வயசாகி போச்சு, நீ தான் போகணும், நாம் எனக்கு இன்னும் நாள் இருக்குது. எத்தனை பிள்ளைகள் வாலிப வயசில் மாண்டு போகிறார்கள் தெரியுமா உனக்கு? உனக்குரிய நாள் இதுதானா? நாளைக்கு நீ இருப்பியா? தெரியாது தேவ பிள்ளைகளே. ஒரு மகன் நேற்று மெசேஜ் போட்டிருந்தார், நெறிக்கேட்டை பற்றி பேசுனீங்க ஃபாதர், வாட் இஸ் தட் நெறிக்கேடு அப்படின்னு கேட்டிருந்தார். நண்பர்களுக்கு சொல்லணும், ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் நெறிக்கேடுனா என்ன அப்படின்னு. நெறிக்கேடுனா ஒன்றும் இல்லை, உனக்குன்னு ஒரு வழியை அமைச்சு அந்த வழியில் நீ நடக்கணும், அதுதான் நெறி, வாழ்வின் நெறி. இந்த வழியை விட்டுட்டு நீ எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், கடவுள் ஏற்றுப்பாருன்னா அதுக்கு பேர் தான் நெறிக்கேடு. தாய் தந்தையை மதித்து நட. அவங்க குறை சொல்கிறாங்களா, ஏஸ், அவங்கள மதித்து மதித்து நட. அவங்களுக்கு நீ செய்ய வேண்டியதை செய். உன்னை தாங்கினாங்களே சிறுபிள்ளையாக இருக்கும்போது, அப்போ அவங்கள நீ தாங்க வேண்டிய நேரத்தில் தூக்கி குப்பையில் போடலாமா? அதுதான் நெறி. ஒரு குருவானவர் இருக்கிறாரு, உனக்காகவே அங்கே உட்கார்ந்துருக்கிறார் வாழ்க்கையை விட்டுட்டு. நீ போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு உன்னை அடிப்பண்டா, உன்னை குத்துவண்டான்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? கதவை சாத்திக்கிட்டு பயந்து உள்ளே உட்காந்துருப்பார், இல்லைன்னா பங்கை விட்டு ஓடி போவார். அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அங்கே போய் கூறு, ஒரு பங்கில் நீ என்ன செய்யணுமோ செய்யணும். நீ பணி செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? எல்லாத்தோடையும் பண்போடு பழகணும். நெறி அதுதான். 8 மணிக்கு நீ வீட்டுக்கு வருவேன்னு அம்மா காத்து சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க உன் அம்மா. நீ வந்த உடனே தூக்கி போட்டு, ஆ சார் வேணாம், அப்போ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்க வெளியில் போகிறேன். அந்த அம்மா அந்த சாப்பாடை எனக்கு கீழையும் கொட்ட முடியாமல் மேலேயும் கொட்ட வைக்க முடியாமல் அடுத்த நாள் வச்சு அந்த பழைய சோத்தை அவங்க தின்னுட்டு படுத்து கிடப்பாங்க நோயில். நீ யாரால? நீ நெறிக்கட்டத்தனத்தில் செயல்பட்டதுனால. அம்மா காத்து கிடப்பாங்க, என் பிள்ளை சாயந்தரம் வந்துடும் வேலைக்கு மட்டும் வரும் அப்படின்னு. நீ வந்த உடனே அந்த தாயை ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் பைய தூக்கிக்கிட்டு நீ உன் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டின்னா உன் தாய் தந்தைக்கு அது மகிழ்ச்சியா? வெளிதேசத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உன் தாய் தந்தை இங்கே கஷ்டப்பட்டுட்டு கிடப்பாங்க, உனக்காக எல்லாவற்றையும் இழந்தவங்க. நீ ஒரு 500 ரூபா கூட உன்னுடைய தாய் தந்தைக்கு அனுப்பலை அப்படின்னா நீ நெறிக்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அவங்கள தாங்கணும். உன்னால் நிறையா கொடுக்க முடியலனாலும் அன்பால் ஒரு 100 ரூபா கொடு. அம்மா இது உங்களுக்கு கொடுத்து கொடுக்க வேண்டிய காசு, கொடுங்க. நீங்கள் எனக்கு செய்ததுக்காக இல்லை, அன்பின் காசு இது, கொடுங்க. ஏதோ ஒன்று சொல்லி கொடுங்க. தெய்வ பிள்ளைகளை இப்படி செய்ய வேண்டிய வாழ்வினுடைய முறையை தான் நெறின்னு சொல்கிறோம். அந்த நெறி கேடு, இப்படியாவது போகலாம் அப்படின்னா அது நெறி கேடு. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நெறி உள்ளவர்களாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகரணும். ஆண்டவர் நீ நிற்கிற இடத்துல மகிமை அடைஞ்சாருன்னா ஆண்டவர் உன்னை மகிமையடைய செய்வார். இதோ இந்த நாளில் அப்பேற்பட்ட அபிஷேகத்துக்குள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளரணும், நீங்கள் உயரணும், நீங்கள் வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியாக மாறணும். நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்களை பார்க்கிற அவர்கள் மற்றவர்கள் உன் கடவுளை புகழ்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் நன்மையானதை செய்கிற போது உங்கள் கடவுள் உங்களால் மகிமையடைவார். அப்படி மகிமையடைகிற போது உனக்கும் நேரம் வருகிற போது அந்த மகிமையை கொடுத்து உன்னை உயர்த்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.